بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين إن أنبركريا சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று கூறி வரவேற்கிறேன். உங்களுக்கு வெற்றியும் அல்லாஹுடைய கருணையும் அவனுடைய அருள் வளங்களும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, நீண்ட நேரமாக நீங்கள் எல்லாம் அல்லாஹுடைய இந்த வீட்டிலே அமர்ந்து நல்ல செய்திகளை கேட்டு வருகின்றீர்கள். நீங்கள் சிந்திப்பதற்காக, நீங்கள் மேலும் ஆராய்ச்சி செய்வதற்காக நம்மை படைத்த இறைவன் யார், அவன் நம்மிடத்திலே எதை விரும்புகிறான், அவன் விரும்புகின்ற வாழ்க்கை வழிமுறை என்ன என்பதை பற்றிய நல்ல செய்திகளை எல்லாம் நீங்கள் நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய இந்த பொறுமைக்கு, உங்களுடைய இந்த முயற்சிக்கு அல்லாஹ் நற்கூலியும் நல்ல பலனையும் வழங்குவானாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதன் மூலமாக மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம், மகிழ்ச்சியுறுகின்றோம். இது போன்ற ஒரு சந்திப்பு நமக்கு மத்தியில் உள்ள தூரத்தை குறைக்கிறது, நமக்கு மத்தியில் உள்ள சில வேறுபாடுகளை கலைக்கிறது, நமக்கு மத்தியில் உள்ள அன்பையும் இணைப்பையும் அதிகப்படுத்துகிறது. ஒருவர் ஒருவரை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மத்தியிலே இருக்கின்ற சந்தேகங்களை களைந்து கொள்வதற்கு இந்த ஒரு சந்திப்புகள், இது போன்ற அமர்வுகள் நமக்கு துணை செய்கிறது. நண்பர்களே, குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்லி நான் இந்த உரையை ஆரம்பம் செய்ய விரும்புகிறேன். இன்று ஒரு பெரும் மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் இந்த இடத்தை பற்றி சொல்லவில்லை, பொதுவாக வெளியிலே பெரும் ஒரு மக்கள் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். திடீரென்று நான் ஒரு இன்னொரு விஷயத்தையும் நான் இங்கே சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பேச்சு சில உண்மைகளை விளக்குவதாக அமையுமே தவிர யாரையும் அல்லது எந்த ஒரு கொள்கையோ சமயத்தையோ சாடுவதாக இருக்காது. சில உண்மைகளை சொல்வதற்காக சில உதாரணங்களை சொல்கிறோமே தவிர, சில உண்மைகளை புரிய வைப்பதற்காக சில நிகழ்வுகளை சொல்கிறோமே தவிர யாரையும் சாடுவதோ அல்லது குறை கூறுவதோ நோக்கம் அல்ல. நீங்கள் வழியிலே பயணம் செய்து பார்க்கும் பொழுது, பயணம் செய்யும் பொழுது திடீரென்று பார்க்கலாம், பல விளம்பரங்களை பார்ப்பீர்கள். அருள் பெற வாருங்கள், உங்களுக்கு அருள் தர காத்துக் கொண்டிருக்கிறார் இன்ன சாமியார் அல்லது இன்ன போதகர் அல்லது இன்ன துறவி என்பதாக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு பகுதியிலும் சில படங்களை பார்க்கிறோம். ஒரு படம் மாட்டப்பட்டிருக்கும், ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அல்லது ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த படங்கள் எடுக்கப்பட்டு விட்டு அந்த இடத்துல வேறு ஒரு படங்கள் வைக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு அருள் தருவதற்கு வந்து விட்டார், வாருங்கள், உங்களுக்கு நல்ல வாக்கு தர இருக்கிறார், உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்க வந்து விட்டார், ஆசி பெற வாருங்கள். பார்க்கிறோமா இல்லையா? கொஞ்சம் மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்க்கிறோம். இங்கே வாருங்கள், உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது என்பதாக பலவிதமான மக்களை, மக்கள் கூட்டங்களை, பலவிதமான விளம்பரங்களை பார்க்கிறோம். விளம்பரங்கள், அன்பிற்குரியவர்களை சிந்தித்து பாருங்கள், இவற்றையெல்லாம் மக்கள் ஆட்சேபனை செய்கிறார்களா? ஆட்சேபனை செய்வது கிடையாது, செல்லுகின்றார்கள். போவோம், ஒரு கூட்டம் இங்க போவாங்க, ஒரு கூட்டம் இங்க போவாங்க, ஒரு கூட்டம் அங்க போவாங்க, பல இடங்களுக்கு செல்லுகின்றார்கள். யாரும் அதை பற்றி ஆட்சேபனை செய்வது கிடையாது. சில கூட்டங்களுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே ஒரு துறவியையோ அல்லது ஒரு பெரிய ஒரு மகான் போன்ற ஒரு மனிதரையோ அங்கே உட்கார வைத்திருப்பார்கள். அவருக்கு தட்சணை செய்யுங்கள் என்று சொல்வார்கள், அதற்கும் தயார். அவரை சந்திக்க வேண்டும் என்றால் 100 ரூபாய், 1000 ரூபாய், 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்வார்கள். அதையும் கொடுப்பதற்கு தயார். அவர் பேச மாட்டார். அவர் காலில் விழுங்கள் என்று சொல்வார்கள், சொல்லவில்லை என்றாலும் விழுவதற்கு தயார். அவர் கை நீட்டவில்லை என்றாலும் அவர் கையை புடுங்கியாவது தொட முடியுமா என்பதற்கு முயற்சி செய்பவர்கள் பலர் இருப்பார்கள். நாம் கொண்டு செல்கின்ற அந்த பண்டங்களை அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டுமே என்பதற்கு முயற்சி செய்பவர்கள் இருப்பார்கள். லட்சக்கணக்கான கோடியை கூட செலவு செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, என் சகோதர சகோதரிகளே, சற்று நாம் சிந்தித்து பார்த்தோமா? இவர்களெல்லாம் இந்த புனிதத்திற்கும் இந்த பணிவுக்கும் தகுதியானவர்கள் தானா? இந்த புனிதத்திற்கும் இந்த பணிவுக்கும் நாம் காட்டுகின்ற இந்த பணிவுக்கும் தகுதியானவர்கள் தானா? உண்மையில் அல் குர்ஆனுடைய 39வது அத்தியாயம் 45வது வசனம், நம்மை படைத்த இறைவன் யாரை உங்களுடைய மனசாட்சியும் என்னுடைய மனசாட்சியும் உலக மக்களின் மனசாட்சியும் படைத்தவன் ஒருவன் அவன்தான் நம்மை பரிபாலிக்கின்றான், நம்மை காத்துக் கொண்டிருக்கிறான், நமக்கு உண்ண இரணம் அளிக்கின்றான், உணவு தருகிறான், என் வாழ்க்கையின் துணைவன் அவன்தான். வானம், பூமி, சூரியன், சந்திரன், கடல், மலை, மழை, மனிதன், மிருகங்கள், பறவைகள், மீன்கள், ஆகாயங்கள், நட்சத்திரங்கள், சூரியன், இவை அனைத்தையும் தனியாக யாருடைய உதவியும் இல்லாமல், யாருடைய ஆலோசனையும் இல்லாமல், எந்த விதமான களைப்பும் சோர்வும் இல்லாமல் படைத்து இயக்கி அதை காத்து கொண்டிருக்கின்றானே அந்த இறைவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? 39வது அத்தியாயத்தின் 45வது வசனத்திலே அவன் கேட்கின்றான், நான் படைத்த இந்த மக்களுக்கு என்ன ஏற்பட்டு விட்டது? இந்த மக்கள் ஏன் இந்த நிலைமைக்கு மாறிவிட்டார்கள்? என்னை வணங்க அழைத்தால் அவர்கள் முகம் சுளிக்கின்றார்கள். படைக்கப்பட்ட படைப்புகளை வணங்க அழைக்கும் போது ஓடுகிறார்கள். وَإِذَا ذُكِرَ اللَّهُ وَحْدَهُ اشْمَأَزَّتْ قُلُوبُ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ وَإِذَا ذُكِرَ الَّذِينَ مِنْ دُونِهِ إِذَا هُمْ يَسْتَبْشِرُونَ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. படைத்தவனை வணங்குங்கள். என்ன அழைப்பு உங்களுக்கு சொல்லப்படுகிறது? ஒரு ஞானியை வணங்குங்கள், ஒரு துறவியை வணங்குங்கள், ஒரு சாமியாரை வணங்குங்கள், உங்களுடைய குருவை வணங்குங்கள், உங்களது தாயை வணங்குங்கள், தந்தையை வணங்குங்கள், அல்லது ஒரு மிருகத்தை வணங்குங்கள், அல்லது ஒரு படைப்பை வணங்குங்கள், சூரியனை வணங்குங்கள், சந்திரனை வணங்குங்கள் என்று சொல்லப்படவில்லை. என்ன சொல்லப்படுகிறது? இவற்றையெல்லாம் படைத்த அந்த ரப், அந்த பரிபாலனை, அந்த படைப்பாளனை வணங்குங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அல்லாஹ் சொல்கின்றான், லா தஸ்ஜுது லிஷம்ஸி, சூரியனை நீங்கள் வணங்க வேண்டாம், ஒலாலில் கமர், சந்திரனை வணங்க வேண்டாம். நீங்கள் உண்மையில் கடவுளை வணங்க வேண்டும் என்ற கொள்கையில் இருந்தால் வஸ்ஜுது லில்லாஹி அல்லதி கலகஹுன், அவற்றை படைத்த படைப்பாளனை வணங்குங்கள். இங்க நம்ம சில பேர் வணங்குறாங்களே சூரியனை, அந்த சூரியனுக்கு தெரியுமா இந்தியாவில் ஒருத்தர் மெரினா கடற்கரைக்கு பக்கத்தில் என்ன வணங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி சூரியனுக்கு தெரியுமா? சூரியனுக்கு தெரியுமா மெரினா பீச்சில் 4 பேர் என்னை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. அது ஒரு படைப்பு, படைக்கப்பட்ட ஒரு பொருள். அதை படைத்தவன் என்னையும் உங்களையும் படைத்த இறைவன். சிந்தித்து பாருங்கள். சில பேர் நீங்க பார்க்கலாம், கையில கயிறு கட்டியிருப்பாங்க, தாயத்துகள் போட்டிருப்பாங்க கையில. இப்ப ரொம்ப பேர் கயிறு கலாச்சாரம் ரொம்ப அதிகமா போயிருச்சு. கயிறு, எக்கச்சக்கமான கயிறு, நிறைய கயிறு, 5 ரூபா 10 ரூபாய்க்கு மொத்தமா ஹோல்சேலா வாங்கி கட்டிடுவாங்க போல இருக்கு. குறை சொல்ல நினைக்காதீங்க. சிந்திக்க வேண்டிய விஷயம், கயிறை கடவுளாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5 ரூபாய் கயிர் மனிதனுடைய உயிரையோ விதியையோ நிர்ணயிக்கக்கூடிய கடவுளாக மாறுகிறது என்று சொன்னால், மனிதனுடைய பகுத்தறிவு எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இன்னொரு இடத்துக்கு போனா, இந்த கயிறு சரியில்லை, இந்த கலர் ராசி உனக்கு ஒத்து வராதுன்னு வெட்டி விட்டுட்டு அவர் வேற ஒரு கயிறை கட்டி விடுறாரு. என்னங்க நடக்குதா இல்லையா? இல்ல, அதை விட பவர்ஃபுல் கயிறு இது, இதையும் சேர்த்து கட்டிக்க, அதுக்கு மேலேயே கட்டு. ரத்தம் தான் கட்டி போயிடுது ரொம்ப பேரு, கயிறு கட்டி கட்டி ரத்தம் கட்டி போயிடுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தோல்வி வியாதியே ரொம்ப பேருக்கு வந்துடும், இறுக்கி இறுக்கி கட்டி கட்டி. சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே, மனிதனிடத்திலே அவனை தட்டி எழுப்பி உன்னை பாதுகாப்பவன் யார் என்று சொன்னால், கயிறு கட்டியிருக்கிறவங்க யாராவது கயிறு பாதுகாக்குன்னு சொல்லுவாங்களா? கடவுள் என்று சொல்கிறான். ஆனால் நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறான்? கயிறின் மீது வைத்திருக்கிறான். சிந்தித்து பாருங்கள். இந்த ஒரு உண்மையை சொல்லி நான் உங்களுக்கு என் உரையை ஆரம்பம் செய்ய விரும்புகிறேன். இங்கே உங்களுக்கு அழைக்கப்படுகிறது, தனி ஒரு படைப்பை வணங்குவதற்கல்ல, ஒரு மனிதனை வணங்குவதற்கல்ல. யாரை வணங்குவதற்கு? படைத்த இறைவனை வணங்குவதற்கு. இந்த ஒரு உண்மைதான் உங்களையும் என்னையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்திருக்கிறது. உங்களுடைய மனசாட்சியிலே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற பயம், கடவுள் ஒருவன் இருக்கிறான் என்ற பயம், அந்த கடவுள் பார்த்துக் கொண்டிருக்கிறான். மனிதனின் பார்வையிலிருந்து மறைந்து விடலாம், ஆனால் அந்த கடவுளின் பார்வையிலிருந்து மறைய முடியாது. அனைத்தையும் தெல்ல தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறான். முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த இறைவனுடைய பார்வையை பற்றி சொல்லுகின்றார்கள். நம்ம கற்பனை போடுவது கிடையாது. உதாரணத்துக்கு என் கண்ணு முன்னாடி இந்த புத்தகத்தை வச்சுட்டு நீங்களாம் தெரியுறீங்களான்னு கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? தெரியுமா? தெரியாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய அந்த பார்வையை எந்த திரைகளும் சுவர்களும் தடுக்காது, எந்த தடுப்புகளும் தடுக்காது. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜன்னல்லாம் சாத்திட்டு 100 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்களா, 10 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்களா, என்ன சொன்னா நான் என்ன முடியுமா? எந்த இருளும் அவனது பார்வையை தடுக்க முடியாது. கொஞ்சம் தூரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் தள்ளி வச்சுக்கிட்டு, பாய் உமர் ஷரீப் அந்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்கார் கண்ணுக்கு தெரியுதான்னு கேட்டா தெரியுமா? தூரம் என் பார்வையை மங்க வைத்து விடும். இறைவனுக்கு அப்படி கிடையாது. يعلم دبيب نملة سوداء على صخرة صماء في ليلة ظلماء. கடுமையான இருவி இருளிலே ஒரு கருப்பு பாறையிலே ஊர்ந்து செல்லக்கூடிய ஒரு கருப்பு எறும்பின் அசைவையும், 7 வானங்களுக்கு மேல் இருக்கின்ற அந்த அதிபதி, அந்த ரப், அந்த இறைவன், நம்ம பார்க்கிற மேலே இந்த முகடு, இது போன்று 7 அடுக்குகளை அவன் படைத்திருக்கிறான். சபஅ சமாவாத்தின் திபாகா, இந்த 7 வானங்கள், 7 அடுக்குகள். ஒரு அடுக்கு எவ்வளவு பெருசு? சூரியனை விட பல கோடி மடங்கு பெரிய பெரிய நட்சத்திர நட்சத்திரம். சூரியனை விட பல கோடி மடங்கு பெரியது என்ன? ஒரு நட்சத்திரம். அந்த மாதிரி கோடி அல்ல, எண்ணி முடிக்க முடியவில்லை இன்னும் அந்த நட்சத்திரங்களின் எண்ணிக்கைகளை. அத்தனை நட்சத்திரங்களை இந்த ஃபேன் இந்த லைட் மாட்டி இருக்கிற மாதிரி அந்த வானத்துல பொதிச்சு வச்சிருக்கிறான். அப்ப அந்த வானம் எவ்வளவு பெரியது சிந்தித்து பாருங்கள். சூரியனை விட பன்மடங்கு பல கோடி மடங்குகள் பெரிய நட்சத்திரங்கள், அது போன்ற பல கோடி நட்சத்திரங்களை அந்த வானத்திலே அவன் ஃபிட் பண்ணி வைத்திருக்கிறான். இதெல்லாம் எப்படி படைச்சான்? எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப கஷ்டப்பட்டானா? மெட்டீரியல் எங்கேயும் போய் வாங்கினானா? டீசல் விலைவாசி ஏறினவன மெட்டீரியல் விலைவாசி ஏறி போச்சுன்னு அவனுக்கு பயமா? بيده ملكوت كل شيء وإليه ترجعون إنما أمره إذا أراد شيئا أن يقول له كن فيكون. அவனுடைய வல்லமை எப்படி? ஆஹு ஆஹு குன், நட என்று சொன்னால் அது ஆகிவிடும், நடந்துவிடும். வானம் பூமியின் ஆட்சி அதிகாரங்கள் அவன் கையில் இருக்கிறது. அவன் மிக தூய்மையானவன். தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், எல்லா ஆட்சியும் அவன் கையில் தான் இருக்கிறது. அவன் அருள் வளம் மிக்கவன். வானத்தில் யாருடைய ஆட்சி? காங்கிரஸ் டிஎம்கேவா? அமெரிக்காவுடைய ஆட்சியா? ரஷ்யாவுடைய ஆட்சியா? வானத்திலே படைத்த இறைவனின் ஆட்சி. சூரியனில் யாருடைய ஆட்சி? படைத்த இறைவனின் ஆட்சி. சந்திரனிலே யாருடைய ஆட்சி? படைத்த இறைவனின் ஆட்சி. ஆகாயத்திலே யாருடைய ஆட்சி? படைத்த இறைவனின் ஆட்சி. மேகத்தின் மீது யாருடைய ஆட்சி? படைத்த இறைவனின் ஆட்சி. பறவைகளின் மீது யாருடைய ஆட்சி? படைத்த இறைவனின் ஆட்சி. எத்துணை கோளான கோடி நட்சத்திரங்கள், வானங்கள், அதிலே யாருடைய ஆட்சி? அந்த படைத்த இறைவனுடைய ஆட்சி. இந்த பரந்த பூமி, இதிலே யாருடைய ஆட்சி? அந்த படைப்பாளனுடைய ஆட்சி. குலில்லாஹும்மா மாலிகல் முல்க், நபியே நீ சொல்வீராக, ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன். எதற்கெல்லாம் சொந்தக்காரன்? ஆட்சிக்கெல்லாம் சொந்தக்காரன். யார வைக்கணும், யார எடுக்கணும், யார தூக்கணும், யார இறக்கணும், அவன் செய்து கொண்டிருக்கிறான். அவன் நாடும் போது தூக்கி விடுவார். பலருக்கு தூக்கு தண்டனை கொடுத்த அதிபதிக்கும் ஒரு நாளை கொண்டு வருவான். அவன் அநியாயக்காரனாக இருந்தால் அவனுடைய கதையை முடிப்பதற்கு வேறொருவனை சொல்லுகின்றான். அநீதி இழைப்பவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம், நான் அவர்களை பார்க்காமல் இருக்கிறேன் என்று சிந்தித்து பாருங்கள். என்னை யார் கேட்பார் என்ற அகம்பாவம், என்னை யாரால் தடுக்க முடியும்? எனக்கு அரசியல் பலம், எனக்கு படைபலம், எனக்கு பணம் இருக்கிறது, என்னை சுற்றி ஒரு கூட்டம் இருக்கிறது, என்னை யார் என்ன செய்ய முடியும்? என்னை யார் என்ன செய்ய முடியும்? உன்னை உனது கணக்கை முடிப்பதற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான். உன்னை விசாரணை செய்வதற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறான். உன் நாடி நரம்பை பிடித்து இழுப்பதற்கு அவன் இருக்கிறான். உனது முது எலும்பை முறிப்பதற்கு அவன் இருக்கிறான். உனது உயிர் மூச்சை நிறுத்துவதற்கு அவன் இருக்கிறான். இருக்கிறானா இல்லையா? செத்த புணமாக மாறிவிடுகிறான். செத்த புணமாக காப்பாற்றிக் கொள்ளட்டும் முடிந்தால் அவன் அவன் உயிரை பாதுகாத்துக் கொள்ளட்டும். அந்த வானவரிடமிருந்து தன் உயிரை, உயிர் வாங்குறதுக்கு ஒரு வானவரை வைத்திருக்கிறான். யார் தெரியுமா? உன்னிடம் வருவதற்கு அனுமதி கேட்க மாட்டார். உன்னிடம் பேசுவதற்கு அவருக்கு அப்பாயின்ட்மெண்ட் தேவையில்லை. பெரிய டாக்டரா இருங்க, பெரிய பணக்காரரா இருங்க, பெரிய அட்வொகேட்டா இருங்க, பெரிய மிலிட்டரி ஜெனரலா இருங்க, ஆயிரம் ராணுவ வீரர்களுக்கு மத்தியிலே, அதிநவீன ஆயுதங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய அந்த ஜெனரலுடைய உயிரையும் வாங்குவதற்கு வருவார். ஏன்பா அப்பாயின்மெண்ட் கேட்காம வந்த போயிட்டு அடுத்த நேரத்தில் வாப்பான்னு சொல்ல முடியுமா? ஐனமா தகுனு யுதுரிக்குமுல் மௌத், எவ்வளவு செக்யூரிட்டியை நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு பலமான கோட்டைக்குள் உங்களை பூட்டிக் கொண்டாலும் சரி, என்னுடைய மாணவர் அங்கு வந்து உன்னை சந்திப்பார். மரணத்திற்காக நான் நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த என் மாணவர், என் பணியாளர் அங்கே உன்னை வந்து சந்திப்பார். நீ உடனே எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் பண்ண வேண்டியதான். பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேன்சல், அப்புறம் என்ன இருக்கு? சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, எம்பி எல்லாம் கேன்சல், எல்லா அப்பாயின்மெண்ட் கேன்சல். எங்க இன்னைக்கு இரவு ஷாப்பிங் சென்டர் போகணும்னு சொல்லியிருந்தேங்க, மனைவியுடைய அப்பாயின்மெண்ட், புள்ள இன்னைக்கு ஸ்விம்மிங் பூல் கூட்டு போறேன்னு சொல்லிருந்திய, எனக்கு இன்னைக்கு டாய்ஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருந்திய, எங்க அப்பாயின்மெண்ட்? யார் முடிச்சது இந்த கதைய? யார் முடிச்சது? யார் கையில இருக்கு? அந்த படைத்தவன், படைப்பாளன். எவன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது இந்த குழந்தைக்கு உயிரை ஊதினானோ அந்த இறைவன் அந்த உயிரை மீண்டும் எடுத்துக்கொண்டான். டாக்டர் உயிரை ஊதல, நர்ஸ் உயிரை ஊதல, எந்த மிஷினும் உயிரை ஊத முடியாது. இறைவன் அனுப்புகின்றான் ஒரு வானவரை, போய் ஊதிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என்னங்க அவர் ஊதிட்டு வரார். அதே வானவரை அனுப்புகிறான், கொண்டு வந்திருப்பான், முடிஞ்சு போச்சு, டைம் ஃபினிஷ். லிகுல்லி உம்மத்தின் அஜல், தவணை இருக்கிறது. ஒரு குறிப்பிடப்பட்ட நேரத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். إن الله عنده علم الساعة وينزل الغيث ويعلم ما في الأرحام وما تدري نفس ماذا تكسب غدا وما تدري نفس بأي أرض تموت. அமெரிக்காவிலிருந்து அப்போலாவில் உள்ள ஒரு நோயாளிக்கு மருத்துவம் பார்ப்பதற்காக, அந்த நோயாளியின் உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய ஒரு மருத்துவர் வருகிறார். விமான நிலையத்திலிருந்து இறங்கி ஆஸ்பத்திரி செல்வதற்குள் ஆக்சிடென்டில் இவர் இறந்து விடுகிறார். என்னங்க, அமெரிக்காவிலிருந்து அப்போலாவில் உள்ள ஒரு நோயாளியின் உயிரை பாதுகாப்பதற்காக பெரிய படித்த மேதையான ஒரு மருத்துவர் வருகிறார். விமான நிலையத்தில் இறங்கி ஆஸ்பத்திரி செல்வதற்குள் விபத்திலே இவர் உயிரிழந்து விடுகிறார். எங்கே நாம் மரணிப்போம் என்பதை அந்த இறைவன் ஒருவன் தான் அறிவான். ஆகாயத்திலே சிலருக்கு மரணம், சிலருக்கு நீரிலே மரணம், சிலருக்கு நெருப்பிலே மரணம், சிலருக்கு தரையிலே மரணம், சிலருக்கு விழித்திருக்கும் போது மரணம், சிலருக்கு தூங்கும் போது மரணம். யார் கையில் இருக்கு? அல்லாஹ்வு அக்பர். அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனுடைய ஆட்சி, குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா. எத்துணை பேர் ஆண்டார்கள் இந்தியாவை? முகலாயர்கள் ஒரு பக்கம், சோழர்கள் ஒரு பக்கம், பாண்டியர்கள் ஒரு பக்கம். எங்கே சென்று விட்டார்கள்? எதை கொண்டு சென்றார்கள்? என்ன அவர்களுக்கு இங்கே எஞ்சி இருக்கிறது? நாடியவருக்கு கண்ணியம் கொடுப்பார், நாடியவரை இழிவுபடுத்துவார். கண்ணியம் யார் கையிலே? அவன் கையிலே இருக்கிறது. இழிவு யார் கையிலே? அவன் கையிலே இருக்கிறது. அவன் இழிவுபடுத்த நாடினால் யாராலும் கண்ணியத்தை கொடுக்க முடியாது. அவன் கண்ணியப்படுத்த நாடினால் யாராலையும் இழிவுபடுத்த முடியாது. சிந்திச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஆட்சி, எப்பேற்பட்ட வல்லமை. அன்பிற்குரியவர்களே, அந்த இறைவனை நாம் அறிய வேண்டாமா? அந்த இறைவனை நாம் புரிய வேண்டாமா? அவனுடைய நல்லடியார்களாக மாற வேண்டும் என்ற ஆசை நமக்கு வேண்டாமா? எத்தனை உதாரணங்களை இந்த குர்ஆனிலே அவன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான், நம்மிடத்திலே பேசுகின்றான். அவன் இந்த குர்ஆனின் மூலமாக என்னிடத்திலே, உங்களிடத்திலே பேசுகிறான். நம்மிடத்திலே அவன் பேசுவதற்காக அவன் இறக்கிய இந்த புனிதம் தான் இந்த வேதம், இந்த குர்ஆன். எத்தனை இறை தூதர்களை அனுப்பினான், அவர்களின் மூலமாக எத்தனை உண்மைகளை நமக்கு சொன்னான். இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன், அப்போ நீங்க கேள்விகளை கேட்கலாம். இப்ராஹிம் நபி என்று ஒரு இறை தூதர் வந்தார்கள். அவர்களை பைபிளிலே ஆபிரஹாம் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆனிலே அவர்கள் இப்ராஹிம் என்று கண்ணியமாக அழைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் வந்த எல்லா இறை தூதர்களும் அவர்களுடைய சந்ததிகளில் வந்தவர்கள். இந்த இப்ராஹிம் நபி யார் தெரியுமா? இவர்களுடைய வரலாறு தெரியுமா? இவருடைய தந்தை கோயிலுடைய பூசாரி, கோயிலுடைய பூசாரி. சிலை வழிபாடு எப்படி இந்த மனித குலத்திற்கு வந்தது என்பது அது ஒரு வரலாறு. முதல் மனிதர் ஆதாமை இறைவன் படைத்த போது அவர் இறைவனை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சந்ததிகள் அவனை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு சோதனையாக இப்லீஸ் ஷைத்தான் என்ற ஒருவனை அந்த அல்லாஹ் படைத்தான் அல்லவா. அவன் என்ன கூறினான் அல்லாஹ்விடத்திலே, நான் இந்த மக்களை வழிகெடுத்து நரகத்தின் பக்கம் திருப்புவேன். அப்ப எந்த பாவங்கள் செய்தாலும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அவன் மன்னிப்பு கேட்காமல் மரணித்து விட்டாலும் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அவனுக்கு மன்னிப்பு உண்டு. ஒரு மனிதன் தவறான முறையிலே பொருள் சம்பாதித்து விடுகிறான், பிறருடைய பொருளை அபகரித்துக் கொள்கிறான், இது போன்ற குற்றங்களை செய்து விடுகிறான். இந்த குற்றங்களுக்குண்டான பரிகாரங்கள் எல்லாம் அந்த மறுமையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படும். குற்றங்களை செய்தவன் தண்டிக்கப்படுவான். பிறகு ஒரு காலத்தில் அவனுக்கு நிச்சயமாக மன்னிப்பு உண்டு. ஆனால் ஒரு குற்றம் இருக்கிறது. அந்த குற்றம் எப்படி என்றால், ஒருவன் இறப்பதற்கு முன்னால் அந்த குற்றத்திலிருந்து இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொள்ளவில்லை என்றால், இறைவா நான் திருந்தி விட்டேன், இனி அந்த குற்றத்தை செய்ய மாட்டேன் என்று இறைவனோடு ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது. குற்றங்களிலேயே பெரிய குற்றம் அது. அது என்ன குற்றம்? இன்னஹு ஐந்தாவது அத்தியாயத்தின் 75வது வசனம். எவர் ஒருவர் படைத்த கடவுளுக்கு இறைவனுக்கு சமமாக படைக்கப்பட்ட பொருள்களை ஆக்கிவிடுகின்றாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறார். நம்மை பார்த்து கேட்கிறான் இறைவன், அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான், உனக்கென்று சொந்தமாக உள்ளதில் ஒரு பங்காளியை நீ ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவாயா? எப்படி கேட்கிறான்? உனக்கென சொந்தமானதில் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கியிருக்கிறீங்க, உங்க தம்பிய பங்காளியா சேர்ப்பீங்களா? உங்க அண்ணனை பங்காளியா சேர்ப்பீங்களா? ஏன் உங்க அத்தா அம்மாவையாவது பங்காளியா சேர்க்க விரும்புவீங்களா? எனக்கென இருக்க வேண்டும் என்று மனிதன் இடத்திலே இறைவன் கேட்கிறான். கொஞ்ச காலம் இருக்கக்கூடிய நீ, நான் படைத்த அறிவை கொண்டு நீ சம்பாதித்தாய், நான் கொடுத்த வல்லமையை கொண்டு நீ சம்பாதித்தாய், உனக்கென நீ வைத்துக் கொள்வதில் ஒரு கூட்டாளியை, ஒரு பங்காளியை, ஒரு துணையை, ஒரு இணையை நீ ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவது கிடையாது. நானே படைத்தேன் வானம் பூமி சூரியன் சந்திரன் உன்னை எல்லா படைப்புகளையும். நான் என்னை வணங்கு என்று நான் உனக்கு சொல்லும் பொழுது எனக்கு ஏன் நீ கூட்டாளியை ஏற்படுத்துற? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்த வழிபாடுகளை, இந்த பணிவுகளை எனக்கு செய், எனக்கு செய், எனக்கு செய். என்ன சொல்ற? என்னங்க ஒரு புள்ள தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தந்தையுடைய ஸ்தானத்தில் வைக்கலாமா? ஒரு புள்ள தன்னுடைய தந்தை அல்லாத ஒருவரை தன்னுடைய தந்தையுடைய ஸ்தானத்தில் வந்து தந்தையே அழைக்கலாமா? ஒத்துக்க முடியுமா? ஒரு மனைவி தன் கணவன் அல்லாத ஒருவரை தன் கணவனுடைய ஸ்தானத்திலே வைத்து பணிவு காட்டுவதை யாராவது ஒருவர் விரும்புவாரா? அன்பிற்குரியவர்களே, கேட்கிறான், உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நீ ஒரு கடைக்கு ஒரு பொருளுக்கு சொந்தக்காரன் என்று சொன்னால் நீ சொன்னதுதான் அங்கே நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறாய். உங்க கடையில் நான் வந்து இது அங்க வைங்க, இது இங்க வைங்க, இவனுக்கு அந்த வேலை கொடுங்க, அவனுக்கு அந்த வேலை கொடுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? பாய், என்ன பாய், வேலையை பார்த்துட்டு போங்க பாய், நீங்க இது ஏன் கடை பாய், நான் சம்பாதிச்சது பாய், நீ யார் பாய் வந்து சட்டம் போடுறதுக்குன்னு சொல்லுவீங்க? சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அன்பிற்குரியவர்களே, அவன் படைத்த உலகம், அவன் படைத்த நீர், அவன் படைத்த உணவு, அவன் படைத்த படைப்புகள், மனசு என்ன செய்றான்? அவனுக்கு பணிவு செய்வதை விட்டு விட்டு
அழிந்து போகக்கூடிய, மண்ணோடு மண்ணாகக்கூடிய, தான் யார் என்றே அறியாத ஒரு படைப்பை வணங்குகிறானே. நம்ம யாரை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம்? இப்ராஹிம் நபியை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தோம். அவங்களுடைய தந்தை யாரு? ஒரு பூசாரி. எதுக்கு இது சொல்ல வந்தேன்னு சொன்னா, அந்த சிலை வழிபாடு எப்படி வந்துச்சுங்கிறதுக்காக இடையில கட் பண்ணிட்டு அங்க போனோம். அப்ப ஒரே கடவுளை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த சைத்தா என்ன செஞ்சா, வேற எந்த பாவத்தை செஞ்சாலும் மனுஷன் வந்து இறைவன் மன்னிக்கிறதுக்கு தயாராகிறானே. இந்த இணை வைத்தல், இணை கற்பித்தல், படைப்பாளனுக்கு சமமாக படைப்புகளை ஆக்குதல். இந்த ஒரு பாவம் தான் பாவத்திலேயே பயங்கரமான பாவம். என்னங்க அப்ப இதுல மனுஷனை தள்ளணும், அதுக்கு என்ன வழி? முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கிறான். எப்படி எடுத்து வைக்கிறான்? மக்கள்கிட்ட வந்து இந்த அவர் இருந்தாருங்களேங்க, இவர் இருந்தார்ல, அவர் இருந்தார்ல, அவரை பத்திலாம் உங்களுக்கு என்ன எண்ணம், அவரை பத்திலாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு மனசுல போடுறான். ஓ, அவரா? அவர் ஒரு பெரிய மகானாச்சு, அவர் ஒரு பெரிய நல்ல மனுஷனாச்சு, அவரா? அவரை மாதிரி வருமா? அவ்வளவு பெரிய இறை வழிபாட்டு மனுஷராச்சு, அவர் சொன்ன வாக்கெல்லாம் நடந்து நாங்க பார்த்திருக்கிறோமே, பெரிய நல்ல மனுஷராச்சு அப்படியே விட்டான். அடுத்த கட்டமா, ஆனா நீங்க அவர்களை மாதிரி நீங்க இறை வழிபாடு செய்யறது இல்லையே அப்படின்னு அடுத்து வந்தான். அப்ப அவனே அடுத்து மக்கள் கேட்கிறாங்க அவன்கிட்ட, அப்ப என்ன செய்யறது, அவங்கள மாதிரி ஆவறதுக்கு என்ன செய்யறது? இப்ப அவங்களுடைய உருவங்கள் எல்லாம் நீங்க அங்கங்க வரைஞ்சி வச்சீங்கன்னா அவங்கள பார்க்கும் பொழுது கடவுளுடைய நினைப்பு உங்களுக்கு வரும். அப்ப நீங்க கடவுள் வழிபாடு செய்வீங்க, உங்க உலக காரியங்களை கொஞ்சம் விட்டுட்டு எதுக்கு வருவீங்க? நீங்க இறை வழிபாட்டுக்கு வருவீங்க. ஓகே, நம்பர் செகண்ட் ஸ்டெப் சக்சஸ். அந்த நல்லோர்களுடைய உருவங்களை வரைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அடுத்து வந்தான், இந்த வரையப்பட்ட உருவங்கள்லாம் எல்லாம் படங்கள் அழகழகா நல்லவர்களுடைய படங்களா வரையப்பட்டுச்சு. அடுத்த ஸ்டெப்ல என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, இந்த வரைஞ்ச படங்கள்லாம் மழையில அல்லது காலப்போக்கில் இதை கொஞ்சம் அழிஞ்சு போயிடுது, அவங்களை அப்படியே சிலையா செதுக்கிட்டோம்னா அது காலங்காலத்துக்கு இருக்கும். தேர்ட் ஸ்டெப், மக்கள்லாம் பார்த்தாங்க, ஓகே அதுவும் செஞ்சாச்சு. இப்ப என்ன ஆச்சு? மக்கள் வியாபாரத்துக்கு போகும்போது, தொழிலுக்கு போகும்பொழுது, அல்லது வேற ஏதாவது வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அந்த சிலைகளுக்கு முன்னாடி போய் நிற்பாங்க. நின்று கடவுளை வணங்கினாங்க. அவங்கள பார்த்த உடனே, ஆஹா, இவரெல்லாம் எப்படி கடவுளை வணங்கினாரு, நம்மளும் வணங்கணுமே, கடவுளே என்னை காப்பாத்து, கடவுளே எனக்கு உதவி செய், கடவுளே உன் பக்தியை கொடு, கடவுளே உன்னுடைய அன்பை கொடு அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்த உடனே கடவுள் நினப்பு வந்ததுனால கடவுளை வணங்கினாங்க. இது ஒரு ஸ்டெப் முடிஞ்சா. இவங்க இவங்கெல்லாம் யாரு? பெரியவங்க, 40 வயசு 50 வயசுல உள்ள பெரியவங்க. இப்ப இவங்களுடைய பிள்ளைங்க வளர்ந்துகிட்டு வராங்க, பிள்ளைங்க வளர்ந்துகிட்டு வராங்க. அவங்க பாக்குறாங்க பிள்ளைங்க எல்லாம், என்னடா அப்பா காலையில சாயந்தரம் வெளியே போகும்போது, உள்ளார வரும் பொழுது, ஏதாவது ஒண்ணு செய்யும் பொழுது அந்த சிலைக்கு முன்னாடி போய் கையை கட்டி ரொம்ப பணிவா நிக்கிறாரு அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். இந்த அப்பா பிள்ளைக்கு சொல்லல, நான் என்ன செய்யறேன்னு சொல்லி அப்படியே காலம் கழியுது. அவங்க மறந்து இறந்துடுறாங்க. இந்த பிள்ளைங்க வளர்றாங்க. இப்ப வர்றான் சைத்தான். என்ன சொல்றான்? உங்க அப்பா இந்த சிலையதான் வணங்கிக்கிட்டு இருந்தாரு, உங்க அப்பா இந்த சிலை இடத்துலதான் கேட்டுக்கிட்டு இருந்தாரு, உங்க அப்பா வெளியே போகும்போது இந்த சிலையுடைய பேரை சொல்லி இந்த சிலைகிட்ட தான் வேண்டிக்கிட்டு போனாரு, நீனும் அவர்கிட்ட வேண்டிக்க அப்படின்னா என்னாச்சு? முடிஞ்சு போச்சு. கடைசி ஸ்டெப்ல சைத்தான் சக்சஸ். இது நான் சொல்ற சம்பவம் கிடையாது. யார் மேல இறை தூதை இறை செய்தியை இறைவன் வானத்திலிருந்து இறக்கினானோ அவன் சொல்லக்கூடிய வரலாறு குர்ஆன்ல சொல்லப்படுது. எப்படி உருவானது நமக்கு தெரியாது. கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதாக, ولا تذرن ودا ولا سواعا ولا يغوث ويعوق ونسرا وقد اضلوا كثيرا. நான் வந்து லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்ல இப்ப ஆபீஸ் வச்சிருக்கிறோம். இதுக்கு முன்னாடி அதுக்கு பக்கத்தில் அங்கப்பநாயகன் ஸ்ட்ரீட்ல ஒரு பள்ளிவாசம் இருக்குது, பெரிய பள்ளிவாசம். அங்கே நாங்கள் கொஞ்ச நாள் முதல்ல ஓதுனோம், ஹிப்ஸு ஓதுனோம், குரான் மனப்பாடம் பண்ணோம். அதுக்கப்புறம் பூந்தமல்லிக்கு போனோம். நாங்கள் அங்கே படிக்கும் பொழுது ஒரு வயசான ஒருத்தர் ஒரு ரோட்டு ஓரத்தில் படுத்து கிடப்பார், ரோட்டு ஓரத்தில் படுத்து கிடப்பார். மக்களுக்கு என்ன நம்பிக்கைன்னா, அவர் எச்சிப்பட்டா யோகம் அடிச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அவர் எச்சிப்பட்டா யோகம் அடிச்சிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. என்ன செய்வாங்க, டீ கடையில் போய் ஒரு கப்பில் டீ அல்லது பால் வாங்கிட்டு வருவாங்க. இப்படி கையில் பிடிச்சிக்கிட்டு அவருக்கு இப்படி கொடுப்பாங்க. அவர் ஒரு மடக்கு ரெண்டு மடக்கு இப்படி குடிப்பாரு. கொடுத்தோன்னா அப்படியே வாங்கிடுவாங்க. அதை வாங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் போய் அவர் அதை குடிச்சிட்டு போயிடுவார். இன்னும் சில பேர் வருவாங்க, சிகரெட்டு பற்றி அவருடைய வாயில் வைப்பாங்க. அவர் அவருக்கு என்ன நடக்குதுனே தெரியாது. அவர் அதை இழுப்பார், இழுத்தோன்னு அதை பிடிங்கிடுவான். பிடிங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் தள்ளி போய் அதை இழுத்துட்டு போவாங்க. இதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் இங்கே இருந்தேன், அப்புறம் வந்து டெல்லியில் போய் படித்தேன், அப்புறம் அங்கே போனேன், இங்கே போனேன், சுற்றி வந்துட்டேன். என்ன இந்த 15 வருஷத்தில் என்ன மாற்றம்னு சொன்னால், அவர் இறந்து போயிருக்கிறாரு, அவரை சிலை செஞ்சு அவருக்கு ஒரு கோயிலை வச்சு இன்னைக்கு அங்கே கும்பாபிஷேகம், அங்கே பெரிய வணக்க வழிபாடு, அவரை ஒரு தெய்வமாக வணங்கி கொண்டிருக்கிறார்கள். யாராவது லிங்கி சிரிச்சிட்டு வந்திருக்கிறீங்களா, பார்த்துருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க என் அன்பிற்குரியவர்களே. சரி வாங்க, இப்ராஹிம் நபியை பற்றி சொன்னோம், இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம முடிக்கணும். இவர்கள் என்ன அழகான ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார்கள் தனது தந்தையை பார்த்து. இவர்களுக்கு இறை செய்தி வந்தது, இவர்கள் சிந்தித்து பார்த்தார்கள். தன் தந்தை காலையெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு சிலையை செய்கிறாரு, பிறகு அதை கடவுள்னு சொல்லி விற்கிறாரு. என்னங்க விலை பேசப்படும் அளவிற்கு கடவுள் சீப்பா போயிட்டாரா? பணக்காரர்களுக்கு ஒரு விலை, ஏழைகளுக்கு ஒரு விலை, தங்கத்தால் செய்யப்பட்டால் ஒரு விலை, களிமண்ணால் செய்யப்பட்டால் ஒரு விலை, மரத்தால் செய்யப்பட்டால் ஒரு விலை என்று விலை பேசப்படும் அளவிற்கு கடவுள் சீப்பா போயிட்டாரா? என்னங்க அப்ப அதை வாங்க முடியலன்னு சொன்னா அப்ப அவன் எதை வழிபடுவான்? ஒரு ஏழையால வாங்க முடியலங்க, 10 ரூபா கூட இல்ல ஒரு சிலையை வாங்கறதுக்கு. அப்ப அவன் கடவுளை வழிபட முடியாதா? அவனுக்கு கடவுள் இல்லையா? அவனுக்கு தெய்வம் இல்லையா? அவனுக்கு இறைவன் இல்லையா? அவனுக்கு உணவளிப்பவர் இல்லையா? அவனை பாதுகாப்பவர் இல்லையா? அவனை இரட்சிப்பவர் இல்லையா? அவன் இறந்து விட்டால் அவனுக்கு அருள் செய்பவர் இல்லையா? சிந்திக்கிறாங்க. சிந்திச்சுட்டு தந்தைகிட்ட வந்து சொல்றாங்க, தந்தையே நான் உன்னை கேட்கிறேன், கோவிச்சுக்காதீங்க. இப்படியே சொல்றாங்க, யாபதி லிம தஅபுத் மா லா யஸ்மஉ வலா யுப்ஸிர். தந்தையே நீ போய் அந்த சிலையை விற்கிறியே, வாங்குறியே, வணங்குறியே, அது உன்னை பார்க்குதா? அது உன்னை பார்க்குதா? அல்லது நீ நின்று முன்னாடி இவ்வளவு நேரம் பேசுறியே, ஏதாவது கேட்குதா? ஏன் நீ போய் அதை வணங்குற? உன்னை படைத்த இறைவன் ஒருவன் மேலே இருக்கிறானே, அவன் உன்னை பார்க்கிறானே, அவனை ஏன் நீ வணங்க மாட்டேங்கிற? பேசாத ஒரு பொருள், பார்க்காத ஒரு பொருள், கேட்காத ஒரு பொருள், இதை நீ எப்படி வணங்கலாம்? எவ்வளவு அழகான வசனம் பார்த்தீங்களா? யா அபதி லிம தஅபுத் மா லா யஸ்மஉ வலா யுப்ஸிர் வலா யுக்னி அன்க ஷைஆ. உனக்கு எந்த பலனையும் தராத. ஏதாவது பலன் தர முடியுமா? சில உண்மைகளை சொல்லுகின்றான் இறைவன். மனிதர்களே, என்னை விட்டுட்டு நீங்க இவ்வளவு பேரை வணங்குறீங்களே. யா அய்யுஹன் நாஸ் ضرب مثل فاستمعوا له ان الذين تدعون من دون الله لن يخلقوا ذبابا ولو اجتمعوا له وان يسلبهم الذباب شيئا لا يستنقذوه منه ضعف الطالب والمطلوب. இவ்வளவு அழகான உதாரணம் தெரியுமா? நம்மள பார்த்து கூப்பிடுறான், தம்பி உன் பேர் என்னமா? உங்க பேர் என்னங்க? மோகன்ராஜ், மகேஷ்குமார், உமர் ஷரீப், எல்லாரையும் சொல்லி கூப்பிடுறான். யா ஐயுஹன்னாஸ், மக்களே. 22:73 மக்களே, எப்படி அழைக்கிறான்? மக்களேன்னு ரொம்ப அன்பா அழைக்கிறான். படைத்த எவ்வளவு பெரிய கண்ணியம் பாருங்க. பாவிகளே அப்படின்னு அழைக்கல, பாவிகளேன்னு அழைக்கல, மக்களேன்னு அழைக்கிறான். படைத்த இறைவன் பாகுபாடு காட்ட மாட்டாங்க. என்னங்க பெத்த அம்மா பாகுபாடு காட்டினா அம்மாவாங்க? ஒரு பிள்ளைய மடியில, இன்னொரு பிள்ளைய வீட்டுக்கு வெளியிலன்னு சொன்னா அம்மாவா? ஒரு பிள்ளைக்கு பால், ஒரு பிள்ளைக்கு விஷம்னா அம்மாவா? ஒரு பிள்ளைக்கு பிரியாணி, ஒரு பிள்ளைக்கு கஞ்சி தண்ணினா அம்மாவா? இல்ல, பாகுபாடு. யா யுஹன்னாஸ், மக்களே, நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இது யார் சொல்றது? நான் சொல்றது இல்ல, அவன் சொல்றான். மக்களே, உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லுகிறேன், ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. புரியுதா? என்ன உதாரணம்? சரி, படைத்த இறைவன் என்ன வணங்குங்கன்னு சொல்ற, நீங்க வணங்கல, நீங்க போய் நிறைய படைப்புகளை வணங்கிட்டு இருக்கிறீங்க, பெருசு சிறுசு எத்தனையோ படைப்புகளை வணங்குறீங்க. இப்பா இந்த எல்லாம் சேர்ந்து, இந்த நீங்க வணங்குற இந்த படைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஈய படைக்க முடியுமா? என்ன கேக்குறா? ஒரு ஈ என்னங்க? என்ன பிரதர்? ஒரு ஈய படைக்க முடியுமா? ஒரு ஈயை படைக்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க. சரி, அடுத்து சொல்றான், ஈ படைக்கிறத விட்டு அந்த தெய்வங்களுக்கு முன்னாடி அவற்றுக்கு வழிபாடு செய்யறதுக்காக பக்தர்கள் கொண்டு வந்து சாப்பாடு வச்சிருக்கிறாங்கல்ல, அந்த சாப்பாட்டுல இருந்து ஏதாவது ஒரு பருக்கையை ஈ தூக்கிட்டு போகுது, அதுதான் தடுத்துக்க முடியுமா? என்ன கேக்குறா? இது நான் கேக்குறது இல்ல, கோச்சுக்காதீங்க. படைத்த இறைவன் கேட்கிறான், நம்ம முள் மனசோட யாருடைய மகிமையை, யாருடைய கண்ணியத்தை, யாருடைய உயர்வை, யாருடைய ஆட்சியை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த இறைவன், அந்த ரப்பு, அந்த படைப்பாளன் இந்த உண்மையை நமக்கு சிந்தித்து பார்க்க சொல்கிறார். துரிப மெசலின் பஸ்தமி உலகு. அதனால சொல்றான் பாருங்க, ஹுவல் ஹய்யு லா இலாஹ இல்லாஹு ஃபதுஊஹு முக்லிஸீன லஹுத்தீன். சொல்றான், நான் எப்போதும் உயிரா இருப்பேன், என்னங்க, எனக்கு சாவு கிடையாது, என்னை அழை, என்னை அழை. இன்னைக்கு சாமியாரு துறவியே யாரையாச்சும் போய் அழைச்சோம்னு சொன்னா அவருக்கு மரணம் இருக்கு, நாளைக்கு மௌத்தா செத்து போயிட்டாருன்னா வேற யாரை போய் கூப்பிடுறது? அடுத்து மாத்திடுறதா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறதா? என்னங்க, நேற்று வரைக்கும் நம்மை ரட்சித்தவர் இன்னைக்கு செத்து போயிட்டாரு, அவரையே அவரால் ரட்சித்துக்க முடியல, பாதுகாத்துக்க முடியலன்னு சொன்னா அவர் எப்படி நேற்று என்ன பாதுகாத்திருப்பார்? சிந்திச்சு பாருங்க. நம்ம பின்னாடி உட்கார்ந்துருக்கிற நம்ம முஹிபுல்லாஜி கூட அடிக்கடி சொல்லுவாங்க, அவர் சிந்திக்க ஆரம்பிச்சதுக்கு நம்ம நண்பர்கள் பல சொன்னாங்களே சில காரணங்களை, நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வழங்கினாங்களாம், நீ காலமெல்லாம் நீ பெரிய 100 ஆண்டு வாழ்வ, நீ 110 வருஷம் வாழ்வேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லயே செத்து போயிட்டாங்களாம். என்னங்க, சில தலைவர்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிட்டு கொஞ்ச நாள்லயே செத்துட்டு போயிட்டாங்களாம். அப்ப யோசிச்சு பார்த்தாரு, என்னடா அது? சிந்திச்சு பாருங்க. அன்பிற்குரியவர்களே, நம்முடைய விதி யார் கையில் இருக்கிறது? அந்த இறைவனுடைய கையில் இருக்கிறது. நம்முடைய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது? அவனுடைய கையில் இருக்கிறது. நம்மை படைத்தவன் அவன், நமக்கு முழு உரிமையாளன் அவன் தான், நம்முடைய முழு உரிமையாளன் அவன் தான். என் காது, என் கண், என் செவி, என் உடல், என் உறுப்பு, என்னுடைய அறிவு, என்னுடைய ஆற்றல், நான் பிறந்ததிலிருந்து இறந்தது வரை இதற்கு முன் நான் யாருக்கு உரிமையாளனாக இருந்தேனோ அவனுக்குத்தான் நான் இப்போதும் உரிமையாளன், மரணித்ததற்கு பிறகும் அவனுக்குத்தான். அந்த ஒரு இறைவனை நாம் வணங்குவது கொண்டுதான், அவனை அறிவது கொண்டுதான் நம்முடைய மனது நிம்மதியாக முடியும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மயின்னுல் குலூப். அவன் ஒருவனை நினைப்பதை கொண்டு, அவன் ஒருவனை வழிபடுவது கொண்டு நமக்கு நிம்மதி, வீட்டுக்கு நிம்மதி, உலகத்துக்கு நிம்மதி, எல்லாருக்கும் நிம்மதி, முழுமையான சந்தோஷம், இங்கேயும் சந்தோஷம், மறுமையிலையும் சந்தோஷம். அந்த ஒரு வெற்றியை, அந்த ஒரு சந்தோஷத்தை, அந்த ஒரு உண்மையான மகிழ்ச்சியை நானும் அடைய, உங்களையும் அடைவதற்கு, நீங்களும் அடைவதற்கு நான் அழைக்கிறேன். அல்லாஹ் என்னுடைய சொல்லிலே நல்ல பலனை தருவானாக, என்னுடைய இறை நம்பிக்கையை பலப்படுத்துவானாக, உங்களுடைய இறை நம்பிக்கையை பலப்படுத்துவானாக, நம் அனைவரையும் நன்மையிலே ஒன்று சேர்த்து சொர்க்கவாசிகளாக ஆக்கி அருள் புரிவானாக. சகோதரர் ஒரு கேள்வி கேட்டாங்க, மறுமை நாள் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளுதல்? ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் அவன் இறந்து விடும் போது அவனுக்கென்ற ஒரு மறுமை ஆரம்பமாகி விடுகிறது, அவனுக்கென்று ஒரு விசாரணை, அந்த விசாரணைக்கு பிறகு மறுமையின் முன்மாதிரியாக அவன் நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்தின் இன்பங்களோ, அல்லது கெட்டவனாக இருந்தால் நரகத்தின் துன்பங்களோ
அவனுக்கு அந்த இடைப்பட்ட காலத்திலே கொடுக்கப்படுகிறது. இது ஒரு மறுமை, இதை சிறிய மறுமை என்று சொல்வார்கள். குர்ஆனிலே ஹதீஸிலே சிறிய மறுமை என்று இது அழைக்கப்படும். அடுத்து ஒரு மறுமை, அது என்னவென்றால் முழு உலகத்தையும், அதாவது இந்த பிரபஞ்சத்தின் அமைப்புகளை எல்லாம் இறைவன் அழித்து முடித்ததற்கு பிறகு எல்லா மனிதர்களையும், முதல் மனிதரிலிருந்து கடைசி மனிதர் வரை எல்லா உயிரினங்களையும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புவான். அப்போது தனி ஒரு சூரியன் அமைக்கப்படும், தனியாக ஒரு பூமி, விசாலமான பரந்த பூமி அமைக்கப்படும், எல்லோரையும் ஒரே மைதானத்தில் ஒன்று சேர்ப்பான். அங்கே இறைவன் முதலாவதாக மனிதன் அல்லாத மற்ற உயிரினங்களுக்கு மத்தியிலே நீதத்தை நிறுத்துவான். எந்த அளவுக்கு என்றால், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஒரு கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டை முட்டி இருந்தாலும் கொம்பில்லாத ஆட்டுக்கு கொம்பு கொடுக்கப்பட்டு முட்டிய ஆட்டை முட்டும்படி கூறுவான். அந்த அளவிற்கு அங்கே நீதம் முழுமையாக்கப்படும். பிறகு அந்த உயிரினங்களை எல்லாம் கூணு துராபா, நீங்கள் எல்லாம் மண்ணாகி விடுங்கள் என்று சொல்லி அந்த உயிரினங்கள் அழிக்கப்படும். பிறகு மனிதனிடத்திலே விசாரணை செய்வான் இறைவன். இதுதான் பெரிய மறுமை என்று சொல்லப்படும். இது எப்போது நடக்கும், எப்போது இது ஆரம்பமாகும், இதற்கு சில அடையாளங்களை குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ளது, நபிமொழிகளிலே சொல்லப்பட்டுள்ளது. இதனுடைய இறுதி அடையாளமாக இப்போது நமக்கு கிழக்கிலே உதிக்கின்ற சூரியன் மேற்கிலே உதிக்கும். அவ்வளவுதான், கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் மேற்கிலே உதிக்கும். அன்றைய இரவு மிக நீண்ட இரவாக இருக்கும். மக்கள் எல்லாம் விழித்து விழித்து பார்ப்பார்கள், என்ன சூரியன் உதிக்கவில்லையா உதிக்கவில்லையா என்று. பார்த்தால் சூரியன் மேற்கில், அதனுடைய சுற்றுதல் திரும்ப ஆரம்பித்துவிடும். அதற்கு பிறகு இறைவன் பாவ மன்னிப்புகளை நிறுத்தி விடுவான். பிறகு பூகம்பங்கள் ஏற்படும், மலைகள் சின்னா பின்னமாகும், நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும் பூமியிலே, பூமியும் மலைகளும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கப்பட்டு தூள் தூளாக ஆக்கப்படும். இவற்றை பற்றிய நீண்ட விரிவான விளக்கங்கள் குர்ஆனிலே சொல்லப்பட்டுள்ளது. நல்ல ஒரு கேள்வி, இஸ்லாம் இதனுடைய அரபி, இந்த அரபி வார்த்தைக்கு இலக்கண ரீதியாகவும் அதுபோன்று குர்ஆன் ஹதீஸிலும் நீண்ட ஒரு விரிவான பொருள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இஸ்லாம் முதல் பொருள் பணிந்து விடுதல், கட்டுப்படுதல். முதல் பொருள் யாருக்கு கட்டுப்படுதல், யாருக்கு பணிந்து விடுதல்? படைத்த இறைவனுக்கும் அவனுடைய நெறிக்கும், அவனுடைய மார்க்கத்திற்கும் பணிதல், கட்டுப்படுதல். முஸ்லிம் என்றால் யார்? படைத்த இறைவனுக்கு பணிபவர், அவன் கொடுத்த நெறியை பேணுபவர், இது முஸ்லிம். அடுத்து இதனுடைய இலக்கண ரீதியாக நீங்கள் பொருளை பார்த்தால், சலிம என்ற வேர்ச்சொல்லிலிருந்து அது வருகிறது. பாதுகாப்பு, வெற்றி, பிறருக்கு நிம்மதியை கொடுத்தல், பிறருக்கு பாதுகாப்பை அளித்தல். இஸ்லாம் தன்னையும் பாதுகாத்துக் கொள்ளுதல், பிறருக்கும் பாதுகாப்பு அளித்தல். இது எதன் மூலமாக நடைபெறும்? படைத்த இறைவனுக்கு நாம் எல்லாம் அடிமைகளாக ஆகும் பொழுது நாம் நமக்கு மத்தியிலே சகோதரர்களாக ஆகுவோம். முஸ்லிம் அதிலிருந்து வந்ததுதான். பாதுகாப்பு கொடுப்பவர், நிம்மதி வழங்குபவர், நிம்மதியை தேடுபவர். இந்த இரண்டு அர்த்தங்களிலும் குர்ஆனிலே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அஸ்லிம் பணிந்து விடுதல், இஸ்லாம் பணிந்து விடுதல், படைத்த இறைவனுக்கு கட்டுப்படுதல், அவனுக்கு கட்டுப்படுவதை முதன்மையாக்குதல். அப்ப படைத்த இறைவனுக்கு கட்டுப்படுதல் சொன்னா, அப்ப அத்தாவுக்கோ அம்மாவுக்கோ அதிகாரிக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ கட்டுப்படக்கூடாது என்பது அர்த்தம் கிடையாது. முதல் பணிதல் யாருக்கு? இறைவனுக்கு. முதல் கட்டுப்படுதல் யாருக்கு? இறைவனுக்கு. அந்த இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்கு ஒத்து மற்றவங்களுடைய கட்டுப்பாடு வந்துச்சுன்னா ஓகே, இல்ல கடவுளுடைய கட்டளைக்கு மாறாக எதிராக வேற யாராவது சொன்னாங்கன்னா எனக்கு வேணாம், நீங்க கை கொடுக்க முடியாது, எனக்கு அவன் தான் கை கொடுக்க முடியும். இன்னைக்கு உங்க பேச்ச கேட்டு நான் பின்னாடி வந்துடுவேன், நாளைக்கு நான் போய் அவனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது என்ன யாரும் பாதுகாப்பா? முதல் பணிதல் இஸ்லாம், பணிந்து விடுதல், சரணடைந்து விடுதல், முழுமையாக அடிபணிதல். நண்பர் கேள்வி கேட்டாங்க, அதாவது பாவம் செய்த மனிதர்களுக்கு இறைவன் தண்டனை கொடுக்கும் பொழுது அந்த பாவத்திற்கு தூண்டிய சைத்தானுக்கு என்ன தண்டனை என்று, பாவிகளுக்கெல்லாம் என்ன தண்டனையோ அது போன்று பன்மடங்கு தண்டனை அந்த சைத்தானுக்கு உண்டு. அந்த வேதனை தண்டனை அவனுக்கு உண்டு. நாளைக்கு விசாரணை நாள்ல விசாரணை எல்லாம் முடிகிற தருணத்தில் இருக்கும் பொழுது அப்ப வழி தவறிய மக்கள் எல்லாம் சைத்தான போய் இயேசுவா எங்களை இந்த மாதிரி தூண்டி விட்டுட்டியே, எங்களை இந்த மாதிரி தவறான வழியில் அனுப்பி விட்டுட்டியே, இன்னைக்கு பத்தியா இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு நாங்க ஆளாயிட்டோம்னு சொல்லிட்டு. அப்ப அந்த சைத்தான் சொல்லுவான், நான் என்னப்பா தப்பு பண்ண, என்ன ஏன்பா திட்டுற, நீ என்ன திட்டா உன்னையே திட்டிக்க அப்படிமா. என்ன அப்படின்னு சொன்னா, வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு இன் அல்லாஹ் வஅதக்கும் வஅதல் ஹக் வஅதத்துக்கும் ஃபஅஹ்லத்துக்கும். அல்லாஹ் இறைவன் என்ன சொன்னாங்கிற செய்தியும் உனக்கு வந்துச்சு, நான் இப்படிலாம் உன்ன வந்து வழிகெடுப்பேங்கிற செய்தியும் உனக்கு வந்துச்சு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி நீயே அல்லாஹ் சொன்னதின் பக்கம் போல, நீயே இறைவன் சொன்னதுக்கு பின்னாடி போல. நான் உனக்கு என்ன சொன்னேன், மனசுல தெம்பு கொடுத்தேன், செய் பாத்துக்கலாம் அப்புறமா, செய் பாத்துக்கலாம் அப்புறமான்னு சொல்லிட்டு, ஆனா நான் உனக்கு மாறு செஞ்சிட்டேன். உமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், சரி நான் கேக்குறேன், உன்னை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் சினிமா கோட்டைக்குள்ள நானா தள்ளு, உன்னை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் உன குத்து, இவனுடைய காசை திருடுன்னு நானா இழுத்துட்டு போன உன்ன, சும்மா அப்படி போட்டேன் உள்ளத்துல, இப்படி செஞ்சா நல்லா இருக்குமே சொல்லிட்டு உள்ளத்துல ஊசலாட்டங்களை ஏற்படுத்தின. வாப்பான்னு கொஞ்சம் அப்படி கண்ணுதான் அடிச்சேன், நீ தானே உடியாந்த, அப்புறம் ஏன் என்ன ஏசுற, காலு ஓன் காலு நடந்து வந்தது, செஞ்ச கையு ஓன் கையு, சிந்திச்ச அறிவு ஓன் அறிவு, என்ன ஏன்பா ஏசுற, சரி விடு பிரச்சனையை முடிப்போம், நான் போற இடத்துக்கு உன்னையும் கூட்டிட்டு போறேன். என்ன சொல்லுவா, நான் எங்க போறேன்னு எனக்கு விதிச்சானோ அந்த இடத்துக்கு நான் உன்னையும் கூட்டிட்டு போறேன். இங்க நானும் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இன்னி கபர்த்து பிமா ஷரக்து மூனி மின் கபுல், நீங்க செய்யற ஷிர்க்கெல்லாம் நான் முன்னாடியே மறுத்துட்டேன் அப்படின்ட்டுவான். முன்னாடியே நான் மறுத்துட்டேன்பா, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. இன்ன வாலிமீன லஹும் அதாபுன் அலீம், அநியாயம் செஞ்ச எல்லாருக்குமே கடுமையான தண்டனை இருக்கு. என்ன செய்யவா, ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமா. 14வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனம்.